சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே, இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 21.
நாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடிமைகளால் போற்றுகின்றேன். நமது ஞான குருவாகிய மிகுந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்கள். உண்மை விளக்கத்தோடு தத்துவ ஞானத்தை எங்களுக்கு தானம் செய்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எல்லோருடைய அன்பும் பணிவும் சார்ந்த வணக்கங்களை சமர்ப்பணம். இந்நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய எல்லோருடைய நன்றியும் வணக்கமும் உரித்தாகட்டும். வகுப்புரை பூரணமாக இருந்தது, அதற்காக வாசு பாராட்டுக்கள். இனி வகுப்பினை பாடல்களை சொல்வதோடு ஆரம்பிப்போம்.
வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவார் உண்மை விளக்கம் முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வைத்து ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடனம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று.
உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
நாற்கோணம் பூமி புனல் நன்னு மதியின் பாதி ஏற்கு மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று.
பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர ய அ ஆராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது.
குறி குறிசம் கோகரதம் கொள் சுரப்பி குன்றா அருகொள்ளி ஆறுமுத விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று உன்புதர்வா ஆகமம் ஓதும்.
ஆராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்ற முதல் ஐந்தும் பழுதருவே பண்ணுவர்கள் பார்.
படைப்பன் அயன் அளிப்பன் பங்கையக்கன் மாயன் உடைப்பன் இடப்பெறவே என்றும் திரோபிப்பவர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகர் ஆம்.
மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் பண்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து.
உள்ளபடி மாபோதம் ஓதினோம் உன்றனுக்கு கள்ளமிகும் ஐம்பொழுதும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே யாம்.
ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு முக்கே என்று அறி.
வானிடமாய் நின்று செவிமண்ணும் ஒளியதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊனம் பரிசம் தனை அறியும் பார்வையில் கண்ணங்கி விரைவி உருவமே காணும்.
நன்றாக நீரிடமா நாரதம் தானறியும் ஒன்றா மனமூக்கு புவிடமா நின்றறியும் என்றோதுமன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் இன்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆக்கிறதும் நாளும் அது.
வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்காரும் காற்றிடமாய் புல்கி அனல் ஏற்கும் இடம் கை புதம் நீர் இடமா மலாதிவிடும் பாரிடம் உபத்தம் விந்து.
உதக்கரணம் அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்காலெழுந்திருந்து அங்க உற்றது சிந்திக்கும் உணர்.
முடிஞ்சது கையா? பாடல் 16 முடிஞ்சு இப்ப காலம் முடிச்சுட்டு நியதியில ஆரம்பிக்கணும்.
அது ஒரே பாட்டுல சொல்லப்படுதா, நியதிக்கு தனிப்பாடல் இருக்கா?
இல்லங்க, 16 அப்புறமே அவரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கறாரு. அந்த கரணம் சொன்னதுக்கு அப்புறமே மனம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அதெல்லாம் சொல்லிட்டு அசுத்தமாயில் தோன்ற வித்யா தத்துவங்களை பத்தி விளக்கிட்டு வராரு. அதுல இப்ப நம்ம காலம் முண்டி பாத்துருக்கோம் இது வரைக்கும். சரி,
நீங்கள் பாடல்களை எல்லாம் சொல்றதாலையும் தொகுப்புரை செய்வதனாலேயும் ஓரளவு நாம் படித்ததனுடைய முன்னறிவு பதிவு நமக்கு உருவாகிறது. ஆகவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். மிகச் சுருக்கமாக சொன்னால் மாயையினுடைய பகுதிகளாக 3 பகுதிகள் மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று பிரிக்கப்படுகின்றன. பிரகிருதி மாயையில இருந்து 24 ஆன்ம தத்துவங்கள் உயிர்களினுடைய அனுபவங்களுக்கு வருபவனவாகிய தனுகரணுபவன போகங்கள் அடங்கிய ஆன்ம தத்துவங்கள் பிரகிருதி மாயையிலே தோன்றுகின்றன. பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படாது, குணதத்துவத்தை இருந்துதான் தத்துவங்கள் எண்ணப்படும். மேலே வருகிற பொழுது அசுத்தமாயை தத்துவமாக எண்ணப்பட்டு காலம் நியதி கலை வித்தை அராகம் குருடன் என்கின்ற இந்த 6 சேர்ந்து 7 சேர்ந்து வித்யா தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே சுத்தமாயிலே நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்று 5 சிவதத்துவங்கள் வருகின்றன என்பது இந்த 36 தத்துவங்களினுடைய அடிப்படை. இவங்களிடம் 12, 24, 36 தத்துவங்கள் மொத்தமாக. நாங்கள் இதிலே கீழே இருந்து பார்த்து கொண்டு போகிற அளவிலே பிரகிருதி மாயா தத்துவங்கள் முழுவதையும் ஓரளவு விளங்கி இருக்கிறோம். அசுத்தமாயா தத்துவத்தை விரிக்கிற பொழுது நூலாசிரியர் மேலே இருந்து காலதத்துவத்தில இருந்து மாயையை சொல்லி காலதத்துவத்தை சொல்லி வருகிறார். காலதத்துவம் நேற்று படிக்கப்பட்டு விட்டதென்றால் நியதி தத்துவம் படிக்க வேண்டும். மற்ற இடத்துல இருந்து படிப்போம்.
நியதி பக்கம் 90. காலத்தின் பின்னர் மாயா தத்துவத்தின் என்றும் நியதி என்னும் தத்துவம் தோன்றும். நமது வாழ்வில் நாம் நினைத்தபடியெல்லாம் நடந்து விடுவதில்லை. ஒருவர் படிக்கின்ற காலத்தில் மருத்துவத்துறையில் எப்படியாவது சேர வேண்டும் என்று முயல்கிறார். ஆனால் அது முடியாமலே போய்விடுகிறது. மற்றொருவர் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக நேசித்தும் வேறொரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொருவர் பதவி உயர்வு பெறுதற்குரிய தகுதியெல்லாம் பெற்றிருந்தும் அவருக்கு கிட்டாமல் அவருக்கு கீழ்நிலையில் உள்ள மற்றொருவருக்கு அது கிடைத்து விடுகிறது. இவற்றுக்கெல்லாம் காரணமாய் இதனையே நுகர்க, ஏனையவற்றை நுகரற்க என வரையறுத்து நிறுத்துவது நியதி தத்துவமா நியதி தத்துவமாகும். நியதி தத்துவம் அவரவர் செய்த வினையின் பயன்களை அவரவரே அனுபவிக்குமாறு நெறிபடித்து நிற்பதாகும். இறைவனது சக்தியே இவ்வாறு நியமித்து நடத்தும் என்று கொள்ளலாம் அல்லவா? நியதி என்ற ஒரு கருவி எதற்கு என வினவலாம். கட்டு நிலையில் இறைவனது சக்தி தானே நேராக எதனையும் செய்யாது, ஏதேனும் ஒரு கருவியை கொண்டு அதன் வழியாகவே செய்யும். ஆதலால் இறைவனது சக்தி வினைகளை வரையறுக்கும் செயலுக்கு இந்நியதி தத்துவம் கருவியாய் நிற்கிறது எனலாம். நியதி தானே சுதந்திரமாக செயல்படாது என்பதையும் இறைவனது சக்தியின் வழி நின்றே செயல்படும் என்பதையும் கருத்திற் கொள்ளுதல் வேண்டும். நியதி
வினைப்பயன்களை உயிர்களே நுகரும்படி செய்யும் எனவும், காலம் அந்நுகர்ச்சியின் அளவை வரையறுத்து நிற்கும் எனவும் அறிந்தோம். இனி உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு, இச்சை, செயல்கள் ஆணவ மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் என சற்று முன்னே கூறினோம். அங்கனம்
இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துவோம். அதுக்கு அடுத்த தத்துவங்களுக்கு போகிறார். நாங்கள் அசுத்தமாயா தத்துவத்திலே அசுத்தமாயை பற்றி பார்த்தோம். அசுத்தமாயை நேராக முற்றாக அசுத்தமாயா தத்துவமாவதில்லை. அசுத்தமாயினுடைய ஒரு கூறுதான் அசுத்தமாயா தத்துவமாகிறது என்று நேற்று படித்தோம். ஞாபகத்திலே வைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அந்த தத்துவத்திலே வந்து கால தத்துவம் பிறக்கிறது. பெரும்பாலும் சித்தாந்தம் படிக்கிறவர்கள் இதை ஒரு வாய்ப்பாடு போல பாடமாக்கி படித்து விட்டு போய்விடுவார்கள். இந்த படிப்பு இந்த கல்விக்கு உகந்ததல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன், இது தமிழர்களுடைய சைவர்களுடைய அறிவு தேடல் பகுதி. அறிவு தேடல் பகுதியிலே மனநம் என்பது உகந்ததல்ல, இன்னும் சொல்ல போனால் குற்றம் என்று கூட நான் சொல்லுவேன். இன்றைக்கு அறிவு தேடல் பகுதியாகிய விஞ்ஞானமே மனநத்துக்குரிய கல்வியாக நம்மிடம் வந்துவிட்டது. அது ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது விஞ்ஞானம் படிக்கிறவர்கள் எல்லாரும் விஞ்ஞானிகள் அல்ல. பல பேர் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகளை மனநம் பண்ணிவிட்டு தாங்களும் விஞ்ஞான வழி வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டாக்டர் என்ன செய்கிறார் என்றால், நோய்களுடைய அடையாளங்கள் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கின்றன, அந்த அடையாளங்களை கொண்டு நோய் எப்படி கணிக்கப்படுவது என்று புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நோய்க்கு இன்ன மருந்துகள் கொடுக்கலாம் என்பது புஸ்தகத்திலே இருக்கிறது, இந்த மருந்துகளுக்கு இன்னென்ன மருந்து ஒவ்வாதது என்ற புஸ்தகத்திலே இருக்கிறது. இதை பாடமாக்கி விட்டால் அவர் டாக்டர் ஆகி விடுவார், ஆனால் அவர் விஞ்ஞானியாக மாட்டார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானம் படித்தவர்களிலே பல பேர் மனநம் செய்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பல விஷயங்களை மனநம் செய்ய அவர்களுக்கென்று ஒரு சுய தேடல் இல்லை. கண்டுபிடித்தவர்கள் சொன்னதை அப்படியே உள்விழுங்கிக் கொண்டு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் உறுதிபட சொல்லுகிற விஷயங்கள் பிறகு அவர்களே மாற்ற வேண்டி வருகிறது, தலைமுனைவோடு மாற்ற வேண்டி வருகிறது. இதெல்லாம் அறிவு கல்வியிலே வரக்கூடிய குற்றங்கள். இதே நிலையைத்தான் சித்தாந்தம் பன்றிய அறிவு கல்வியிலையும் நம்முடைய பல பேர் சமயமாக சித்தாந்தத்தை பார்க்க புறப்பட்டவர்கள் இதை ஒரு பாடம் போல ஆக்கி மனநமாக்கி ஒப்பிவித்து விளங்காமலே ஒப்பிவித்து விட்டு போய்விடுகிறார்கள். நீங்கள் அப்படி படிக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். அந்தந்த இடத்தை முடிந்த அளவு விரிவாக நான் என்னுடைய அறிவுக்கு ஏற்பட்ட அளவிலே விரிக்கிறேன். நீங்கள் உங்கள் அறிவுக்கேற்ப அளவிலே விரித்து அதை உங்களுடையதாக்க வேண்டும். ஒரு நோய் இன்ன அடையாளம் கொண்டது என்பதிலே ஒரு புது அடையாளம் காணுகிற திறன் இருக்கிறவன் தான் விஞ்ஞானி. இல்லை, இதுவும் இருக்கும் என்று சொல்ல தெரிய வேண்டும். அதுக்கு அவனுக்கு உரிய தேடல் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் விஞ்ஞானத்தை அவன் படித்தவனாயிருப்பாகனே தவிர அவன் பிரயோகிக்கிறவனாக இருக்க மாட்டான். தத்துவத்திலேயும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் மாயா தத்துவம் அசுத்த மாயா தத்துவத்தில இருந்து கால தத்துவத்தை நேற்று முடிந்த அளவு விளங்கினோம். அதெல்லாம் நம்முடைய சிந்தனை முட்டைகளை உடைக்கிற விஷயங்கள். இதனால் வரைக்கும் ஒரு முட்டைக்குள்ளே ஆகப்பட்டது போல எங்களுடைய சிந்தனை ஆகப்பட்டு கிடக்கிறது. அதிலே காலம் என்ற ஒரு முட்டையும் இருக்கிறது. அந்த முட்டைக்குள்ளே நிம்மதியாக இருந்தோம். இவ்வளவுதான் காலம், பிறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று ஒரு நாங்களே ஒரு பாடம் மனநம் பண்ணிவிட்டு இதுதான் காலம் என்று இருந்தோம். நேற்றைய தினம் நாங்கள் கட்டதிலே இருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது ஒரு பொய் முட்டை உடைந்திருக்கிறது. நேற்று காலம் என்பது நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த இந்த நேரமோ வருஷமோ அல்ல, அது ஒரு தத்துவம். அதை நாங்கள் ஆரம்ப நிலை விளக்கத்துக்காக எல்லைப்படுத்தி விளங்கி இருக்கிறோம். அதை கடக்கிற பொழுதுதான் காலம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், அது இல்லாமல் இயங்க முடியாது என்கின்ற ரகசியங்கள் எல்லாம் நமக்கு புரிகின்றன. அப்படி அது அந்த வகையிலே தான் இன்றைக்கு நியதி தத்துவத்தை பார்க்க போவோம். காலத்துக்கு அடுத்ததாக நியதி. நான் நேற்றே சொன்னேன், இறைவன் முதலில் ஆன்மாவை உய்வடைய செய்யும் பொருட்டு தத்துவங்களுக்குள்ளே தான் இறங்குகிறான். அது சிவ தத்துவங்கள், அதை இனித்தான் படிக்க போகும். தான் இறங்குகிறான் என்றால் நேராக அவன் இறங்குவதில்லை, அவனுடைய சக்தி கலப்பினாலே. அது நான் அந்த சக்தி கலப்பு என்றால் என்ன என்பது சிவ தத்துவம் படிக்கிற பொழுது படிப்போம். அதிலே அவன் படியிறங்கி வருகிறான். ஒரு எல்லைக்கு மேலே அவன் படியிறங்க முடியாது. சிவ தத்துவமாக நின்று மற்றைய தத்துவங்களை இயக்குவிக்கிறான். அப்படி இயக்கிவிக்கிற பொழுதுதான் இந்த நியதி தத்துவம் என்கின்ற ஒன்று வருகிறது. நான் சொன்னேன், உயிர் வினை செய்த உயிர், எனவே வினை செய்து வினைகளை தேடி வைத்திருக்கிறது. அது செய்த வினையை அதுவே அனுபவித்து முடித்தாக வேண்டும். ஒவ்வொரு வினைக்கும் சமமானதும் எதிரானதுமான எதிர்வினை உண்டு என்று விஞ்ஞானத்திலே படிக்கிற போலேதான் சைவத்திலேயும் என்றைக்கோ நியமித்தார்கள். வினை என்ற ஒன்று இருந்தால் அந்த வினை அவன் அவன் தீர்த்து அந்தந்த ஆன்மா தீர்த்து முடித்தே ஆக வேண்டும். அப்போ அந்த வினையை தீர்ப்பதற்கு இறைவன் என்ன செய்வான் என்றால் உபகாரங்கள் செய்கிறான். உறவின் காரணமாக, கருணை காரணமாக உயிருக்கு உபகாரங்கள் செய்கிறான். அந்த உபகாரங்கள் மாயையிலே இருந்து புறப்படுகின்றன. அதிலே முதல் நிலை உபகாரம் என்பது அந்த உயிரை இயக்க நிலைக்கு கொண்டு வருவது. அதாவது உயிர் இயக்கமற்ற நிலைக்கு அணு கலப்பினாலே பாடான நிலை அடைந்து இருக்கிற பொழுது அதை மெல்ல நகர்த்தி கொஞ்சம் அது வினை செய்யக்கூடிய வகையிலே அதை தயார் பண்ணி விட வேண்டும். அந்த தயார்படுத்துதலிலே தான் இந்த வித்தியாசத்துவங்கள் ஏழும் வருகின்றன என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உயிரினுடைய வினை நாங்கள் படித்தோம். அப்ப வினையை அனுபவிக்க வேண்டும். வினையை அனுபவிப்பதனால் ஒட்டுமொத்தமான வினையையும் ஒரு பிறவியில் அணித்து அனுபவித்து விடலாம். தானே வேலை முடித்து விடுமே என்றால் உயிர் களைத்தே களைத்து போய்விடும். சொல்லுகிற நமக்கு புத்தி எல்லைப்பட்டு இருக்கிறபடியால் அதை ரொம்ப சுலபமாக எல்லா வினையும் அனுபவிக்கலாம் ஒரு உறவிலே என்று சொல்கிறோம். அது சாத்தியமே இல்லை. காரணம், வினை நாம் செய்த வினைகள் தொகுப்பாக ஒரு குவியல் வினைகள் இருக்கின்றன. வினையை படிக்கிற பொழுது அதை விரிவாக படிப்போம். எத்தனை புறவிகள் எடுத்தோமோ அத்தனை புறவிகளையும் கொண்டு வந்த வினையை தீர்த்து விட்டு மட்டும் நாங்கள் போகவில்லை. புது வினைகளையும் செய்து கொண்டே இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். என் கன்னத்திலே ஒருவன் அடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடி விழுந்தவுடனே என்னுடைய ஒரு வினை தீர்ந்தது என்று நான் மௌனித்து விட்டால் என்னுடைய நான் கொண்டு வந்த ஒரு வினை தீர்ந்து போய்விடும். அப்படி அல்லாமல் எனக்கு கன்னத்திலே ஒரு அடி விழுந்ததே, என்னை இவன் அடித்து விட்டானே, இவனை நான் பழி வாங்க உடனே, அல்லது இவன் அடித்த இவனை யார் என்னை அடிக்க என்பது போன்ற எண்ணங்கள் வந்து எதிர்விளைவுகளை உருவாக்குமானால் ஒரு அடி விழுந்த வினை நீங்கினது போக புது வினைகள் பல அதிலே இருந்து உருவாகிவிடும். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நாங்கள் பற்றோடு ஒரு வினையை அனுபவிக்கிறோமோ அந்த நிமிஷமே புது வினைகள் பலது நமக்கு உண்டாகி கொண்டிருக்கின்றன. ரெண்டு, நாம் எப்பொழுது எந்த விதமான ஒரு எதிர் வினையும் இல்லாமல் ஒரு வினையை அனுபவித்தால்தான் ஒரு வினை முடியும். எங்களுக்கு ஒரு வினை முடிகிற நேரத்திலேயே பல வினைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒன்றை தீர்க்க வந்த இடத்திலே பலது பெறுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த வினை எப்படி தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே செய்த வினைகள் ஒரு தொகுதியாக கிடக்கின்றன. அது ஒரு மலை. அந்த மலையிலே இருந்து ஒரு கைப்பொடி மண்ணோடு இதை செலவழித்து போக வந்தோம். அது ஒரு பிடி வினை. அதை கொண்டு வந்திருக்கோம், தீர்ப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறோம். இதை கொண்டு வந்து தீர்க்கிற நேரத்திலே இன்னொரு மலையை சேர்த்து கொண்டு போய்விடுவோம். இந்த மூன்று வினைக்கும் மூன்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே தொகுப்பாக இருக்கிற வினைக்கு சஞ்சீத வினை என்று பெயர். கொண்டு வருகிற வினை, கைப்பிடி மண்ணாக பக்குவப்பட்டதை கொண்டு வந்தோமே என்றால் அந்த வினைக்கு என்ன பெயர் என்றால் பிரார்த்த வினை என்று பெயர். பிரார்த்தம் அனுபவித்து வருகிற பொழுது தேடிக்கொள்கிற வினைக்கு ஆகாமிய வினை என்று பெயர். இந்த மூன்று வினையும் முடிந்தால்தான் ஆன்மா ஆணவ வழிகட்டு இறைவனை அடையும். இது சாத்தியமா என்று நினைத்தால் நமக்கு தெரிகிற அளவிலே சாத்தியமில்லை போலத்தான் தெரிகிறது. ஒன்று வருகிற பொழுது இன்னொன்று சேருகிறது. அப்போ இந்த வினைகளை உயிர் பிறந்து தீர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது சாத்தியம் என்பதற்கான விளக்கங்கள் பின்னே வரும். பிறந்து இந்த உயிர்கள் வினையை தீர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அந்த வினையை கொண்டு கடவுள் ஆன்மாவுக்கு சேர்க்கிறான் என்றால் வினைக்கும் பக்குவம் என்ற ஒன்று உண்டு என்கிறார்கள் சித்தாந்திகள். வினைக்கு பக்குவம் என்ற ஒன்று உண்டு என்கிறார். எல்லா வினையும் உடன் தீர்க்கப்படுவதில்லை. பக்குவப்பட்ட ஆண் வினைகளை மட்டும்தான் ஆண்டவன் ஒரு ஆன்மாவோடு இணைத்து அதை ஒரு புறவிக்கு அனுப்புகிறான். அதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது சொல்வார்கள், பக்குவம் பெறாமல் வினை அனுபவம் பெறாது என்கிறார்கள். எதனுடைய பக்குவம்? நம்முடைய பக்குவம் அல்ல, வினைக்கே ஒரு பக்குவம் உண்டு என்கிறார்கள். அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஒரு விதை முளைத்திறன் வந்த பிறகுதான் முளைக்கும். அதற்கு முதல் அந்த விதை முளைக்காது. இப்போ ஒட்டுமொத்தமாக விதைகளுக்கான வினைத்திறன் என்று ஒன்று உண்டா என்றால் இல்லை. அந்தந்த வினைக்கு அந்தந்த விதைக்கேற்ற வினைத்திறன்கள் உண்டு. நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பயிரை போட்டால் மண்ணிலே போட்டால் அடுத்த நாளே முளை வருகிறது. இதையே நாங்கள் ஒரு தேங்காயை போட்டு விட்டோமானால் ஒரு மாதம் கழித்து முளை வருகிறது. முளைக்கும் திறன் எல்லா விதைக்கும் ஒன்றாக இருக்க வேண்டுமே என்றால் அப்படி இருக்காது. அதாவது அந்தந்த விதையை பொறுத்து அது முளைக்கிற திறன் உண்டாகிறது. அதுபோலத்தான் வினையும் எல்லா வினையும் பக்குவப்படாது. வினையினுடைய தன்மையை பொறுத்து அது பக்குவப்பட நாட்கள் ஆகும். ஆகவே சேர்த்து வைத்திருக்கிற வினையிலே பக்குவப்பட்ட வினைகளை தேர்ந்தெடுத்து, பக்குவப்பட்ட வினைகளின் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட புறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்று ஆன்மாவுக்கு அதை பொருத்தி அனுப்புகிறான் இறைவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பொருத்துகிற வேலையை செய்வதற்கு நியதி என்று பெயர். நாங்கள் இப்ப படிக்க போற நியதி தத்துவம் அதுதான். என்ன செய்கிறான் என்றால், ஒரு வினையிலே இருந்து ஒரு ஒரு பகுதியை எடுக்கிறான், அதை ஒரு உயிருக்கு பொருத்துகிறான். அது அனுபவிக்க வேண்டிய காலத்தை ஏற்கனவே தீர்மானித்து விட்டான். உங்களுக்கு தெரியும், முதலிலே ஒரு டைம் டேபிள், அதுக்கு பிறகு அந்த டைம் டேபிள்ல படிக்க வேண்டிய சிலபஸ் அல்லது டைம் டேபிள்ல படிக்க செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் ஒரு நேர அட்டவணை போட்டுக்கொண்டுதானே வேலை செய்கிறோம். கால தத்துவம் என்பது நேர அட்டவணை. நியதி தத்துவம் என்பது அந்த நேர அட்டவணைக்குள்ளே நாம் செய்ய போகிற வேலை. இதிலே இந்த நியதி தத்துவம் என்னென்ன எல்லாம் செய்யும் என்றால், நான் உங்களுக்கு தெரியும், இதை நீங்கள் கொஞ்சம் விலகி பார்க்க வேண்டும். நாங்கள் பசு பற்றி விவரம் படிக்கிற பொழுது அது அளவற்ற இருக்கிறது என்று படித்தோம். இறைவன் ஒருவன், மலம் மூன்று, உயிர் எண்ணிலடங்காதவை எண்ணில என்று படித்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு உயிரும் இந்த பிரபஞ்சத்திலே வாழப்போகிறது, வினைக்கேற்ப வாழப்போகிறது. இப்போ இறைவன் என்ன செய்கிறான், வினையை பொறுத்து வைக்கிறான். பொறுத்து வைத்தால் இதுல ஒரு கஷ்டம் என்னவென்றால், அந்தந்த உயிருக்கான வினை அதை அதை சேர வேண்டும். அது மாறி போய் சேர்ந்து விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நான் செய்த வினை, இதெல்லாம் ஒரு ஒரு நிர்வாக அமைப்புல பாருங்கள், நான் செய்த வினை என்னிடம் தனியே இருக்க வேண்டும். இந்த பல உயிர்களும் தோன்றி இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது என் வினை மற்றவனுக்கு ஆகிவிட்டால் என் வினை தீராது, மற்றவனுக்கு வினை கூடிவிடும். ஆகவே அவரவர் வினை அவரவர் அனுபவிக்க வேண்டும், அவரவர் காலத்துக்குள்ளே அனுபவிக்க வேண்டும். இதையெல்லாம் வரையறை செய்து கொடுப்பதற்கு பெயர் தான் நியதி தத்துவம் என்று இந்த தத்துவம். இது என்ன செய்யும், அவரவர் வினையை அவரவருக்கு சேர்ப்பிக்கும், அவரவரை அதை அனுபவிக்க செய்யும். ஒருவர் வினை இன்னொருவரிடம் போகாமல் பார்த்து கொள்ளும். இதையெல்லாம் செய்வதுதான் நியதி தத்துவத்தினுடைய வேலை. நியதி தத்துவத்தை யார் இயக்குகிறார் என்றால், அது தத்துவம் ஆயினுடைய ஒரு கூறாக இருக்கிறது. அதை இறைவன் பின்னன்று இயக்கி இந்த நியதி தத்துவத்திலே நம்முடைய வேலை அட்டவணையை தீர்மானிக்கிறான். கால அட்டவணை கால தத்துவத்திலே தீர்மானிக்கப்பட்டது, வேலை அட்டவணை இந்த நியதி தத்துவத்திலே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நீதி தத்துவம் இல்லாவிட்டால் ஒருவர் வினை மற்றவரிடம் போய் சேரலாம், தன்வினையை தான் அனுபவிக்காமல் தப்பிவிடலாம். இது ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரு கட்டுக்குள்ளே வைத்து ஒரு 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 மேலதிகாரி போல செயல்படுத்துவது, அவரவர் வேலையை அவரவரை கொண்டு செயல்படுத்துவதற்கு பெயர் நீதி தத்துவம். இப்பொழுது அதை திருப்பி படியுங்கள். இந்த பகுதியை